విశ్వక్సేనో జనార్దనః వేదో వేదమిదం వ్యంగః వేదాంగో వేదనిర్గమః. భగవానుడే అమృతమైన నామాకల్ అదిల శుచిశ్రవాహ వరకం పార్థం. యారుడయ నామాకలే మనుష్యాలకు சேமத்தை கொடுக்கிறதோ தூய்மையாக்கிறதோ அப்படிப்பட்டதான நாமாக்கள். அதனால அவருக்கு சுச்சிஸ்ரவாக அப்படின்னு வேணும். சுச்சிஸ்ரவசு அப்படின்னா சிரவம்னு காதால் கேட்கக்கூடியது, காதால் கேட்கறது சப்தம். அந்த சப்தமானது பகவன் நாமஸ்வரூபமாக இருக்கு. அந்த நாமாக்களை காதில் விழுந்த மாத்திரத்தில் அது என்ன பண்ணுறது கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த சப்தத்தை சொல்ல கேட்டாலும் அந்த சொல்லானது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். குடத்தை பார்க்குற மாதிரியும் பொருளை பார்க்குறா போலையும் சத்தத்தை கேட்கறதும் அது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தினால் நமக்கு ஒரு சுகமோ ஒரு துக்கமோ ஏற்படுகிறது. சாதாரணமாக நமக்கு பிடித்ததான விஷயத்தை பரீட்சையில் பாஸ் பண்ணுறேள், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வந்திருக்கு அப்படி ஏதாவது கேட்டேன்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது நட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா மனசுக்கு துன்பத்தை இருக்கும். இப்படி சொற்கள் எல்லாமே சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கறது. இந்த சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடியதான சொற்கள் இருக்கே அது நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னா எப்பொழுதுமே சுகத்தையே கொடுக்குறா போல இருக்கணும் என்கிறது மனுஷனுடைய அவா. அதெல்லாம் பத்ரங்கர்ணே விஷ்ணுயாம தேவா அப்படின்னு தினந்தோறும் நம்ம பிரார்த்திக்கிறோம். பத்ரம் மங்களகரமானதே என் காதுகளில் விழட்டும் அப்படின்னு. நம்ம வெறும்னு சொன்னா விழட்டும்னு சொன்ன பிறமா அதுக்கு முன்னால் ஜென்மாந்திரத்தை புண்ணியம் பண்ணியிருந்தா தானே விழும். ரைட், புண்ணியம் பண்ணியிருந்தா நீங்கள் ஒரு இது இல்லாமல் விழுது. ஆனால் பாபம் பண்ணியிருந்தோமையானால் துன்பம் விழுது, துன்பத்தை தரக்கூடியதான சொற்கள் விழுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாபம் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பாபம் அகன்று இவனுக்கு நல்லது ஏற்படணும். அதற்காகத்தான் பிராயஷ்சித்த வடிவமாகத்தான் இந்த பகவன் நாமாக்களை ஏற்படுத்தும். இந்த பகவன் நாமாக்கள் என்ன பண்ணுறது நமக்கு, பிராரப்த கர்மாவனால துன்பத்தை கொடுக்கக்கூடியதான சொற்கள் காதல விழக்கூடிய நேரிட்டாலும் அதை நல்லதாக ஆக்கி அதனால நமக்கு துன்பமோ துவேஷமோ வராமல் பண்ணக்கூடியது. அதோடு இல்லாமல் இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறது மனுஷியாளுக்கு, தூய்மையாக்கிறது மனசை. நம்ம மனசு எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். மனசுக்கு பரிசுத்தத்துவம் என்ன, அதெல்லாம் ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்கிறது, விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்கிறது. நிறைய சொற்கள் நம்ம மனசில் ஒரு ஆசையோ கோபத்தையோ உண்டு பண்ணுறோம். இந்த ஆசையும் கோபமும் உண்டு பண்ணாதாக இருந்தாலே போகணும்னு, அதை உண்டு பண்ணாமல் இருக்கணுமே ஆனால் மங்களகரமான சொற்களாக இருக்கணும். அந்த மங்களகரமான சொற்களான வேத வாக்கியங்களை, வேதத்தில் இருக்கிற பதங்களை நமக்கு எடுத்து சொன்னார். அதனால தான் பகவானுக்கு என்ன பேர், சுச்சிஸ்ரவாகன். விஷ்ணுதாஸ் நாமத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்கள் எல்லாம் வேதங்கள்ல அங்காங்கு பார்த்ததான நாமாக்கள். அதான் அப்படி சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அமிர்த சாஸ்வத ஸ்தானோ வராரோஹோ மகாதபா. பகவானுக்கு ஒரு பேர் அமிர்தம்னு பேர். அமிர்தம்னா அமுதம்னு பேர் நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருக்கோம். அமிர்தம்ங்கிற பதத்துக்கு வஸ்துதா என்ன அப்படின்னு கேட்டேன்ல, மரணமற்றவர். இந்த மரணம்ங்கிற பதார்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணும். மரணம் என்று சொன்னால் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வெளியில கிளம்புறதுக்கு தான் மரணம்னு பேர். இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது ஒரு உபாதி, ஒரு கண்டெய்னர். இதற்குள்ள லிங்க சரீரம்னு ஒன்று இருக்கு. அந்த லிங்க சரீரம் தான் ஆக்சுவலா ஒரு ஜீவன். லிங்க சரீரம் என்ன இருக்கு, ஐந்து குலங்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் சேர்ந்து 19 பொருள். ஏகோ நவிம்சதி முகா. அப்படின்னு மாண்டோக்கியோபனிஷத்துல இதை பத்தி சொல்லியிருக்க. இந்த 19 பொருளோட சேர்ந்ததான் ஒரு சுரூபம், அதான் லிங்க சரீரம்னு சொல்றோம். அந்த லிங்க சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து கிளம்பிட்டுனா அப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் வேலை செய்யாது. ஒரு தரம் கிளம்பிட்டுனா மறுபடியும் அந்த லிங்க சரீரம் உள்ள போகாது. அதனால ஒன்ஸ் கிளம்பிட்டுனா அதோட சரி இந்த ஸ்தூல சரீரம், அதுதான் மரணம் என்ற பெயர். அப்ப மரணம் லிங்க சரீரம் ஸ்தூல சரீரத்திலிருந்து கலப்புறது மரணம் ஆகுமே, ஆனால் ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இருக்கோ இல்லை. கண்ணாடி கீழே விழுந்தா, கண்ணாடி உடைஞ்சா கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிறவருக்கு ஏதாவது ஆகிறதோ? ஒண்ணும் இல்லை. அதே போல இந்த மனசுல பிரதிபலிதமானவர் தான் ஜீவன், மனசுக்கு முன்னால இருக்கிறவர் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ லிங்க சரீரம் ஸ்தூல சரீரத்துல கிளம்புறதுக்கு மரணம் வந்துச்சு. ஸோ மரணம் யாருக்கு? வர்ச்சுவலி ஸ்தூல சரீரம், ஆத்மாவுக்கு இல்லை. இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மரணமா இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கு எப்படின்னு, அவர் அமிர்தனாகவே இருக்கார், அவருக்கு மரணம் இல்லை, மரணம் ஸ்தூல சரீரத்துக்கு தான். இதை நன்றா புரிந்து கொள்ளணும். ஆனா புரிந்து கொள்ளணும் என்ன அவ்வளவு கஷ்டமான, கஷ்டமா இருக்கு மனுஷனுக்கு. ஏன்னா வெந்நீர் சுடுறது வெந்நீர் சுடுறதுன்னு சொல்லி பழகிட்டோம். காபி சுடுறது டீ சுடுறது அப்படிங்கிறோம். காபியோ டீயோ எதையும் சுடல, அதுல நெருப்பை ஏத்தி வச்சிருக்கு, ஸ்டவ் மேல வச்சதுனால சொல்றதே தவிர ஸ்டவ்ல வைக்கலன்னா சாதாரணமா தான் இருக்கப்படுது. அதே போலயே நாம என்ன பண்ணிவிட்டோம், ஆத்மாவை இந்த சரீரத்தோட கலந்து விட்டோம். கலந்து விட்டோம்னா மிஸ்டேக் பண்ணிவிட்டோம், இதை அதுன்னு நினைச்சுட்டோம். அதனால என்ன ஆயிடுது, இதனுடைய தர்மங்கள் ஆத்மாவில சேர்த்து வச்சு இதுக்கு வந்த மரணத்தை ஆத்மாவுக்கே மரணம் என்று சொல்லி பழகிட்டோம். வெகு நாட்களாக இந்த ஒரு கெட்ட எண்ணம் நமக்கிட்ட இருக்கிறதுனால அதை சரிப்படுத்தி சொன்னாலும் நம்ம தெரியல நமக்கு. ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் அவ்வளோ டீப் ரூட்டடா ஒவ்வொருத்தருக்கு போயிடுச்சு. அதனாலேயே தவிர வசுதா மரணமானது யாருக்கு? சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள இருந்துட்டு அதோட படாம இருக்கார் அவர், எப்பவும் சம்பந்தப்படாம இருக்கார். ஆகையால் அவர் எப்பொழுதும் அமிர்தார். இந்த சரீரங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கார். உலகத்துல 4 விதமான சரீரங்கள் இருக்கான். இந்த சரீரங்கள் எப்படி? ஒண்ணு சிலது அம்மா வயத்திலிருந்து வரக்கூடியதான சரீரம், அம்மா வயத்துல கர்ப்பப்பையன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஜராயுன்னு பேரு. அந்த ஜராயுல இருந்து வந்தது ஜராயுஜாள்னு பேரு. இந்த பாம்பு அப்புறம் வாத்து இவைகள்லாம் இருக்கிறது, பட்சிகள் எல்லாம் முதல்ல முட்டை இடுறது. அந்த முட்டை பொதியின பிறகு முட்டை உடஞ்சு அதுல இருந்து பிராணிய வழியில வருது, அதுக்கு அண்டஜம்னு பேர். முட்டையிலிருந்து பிறந்தது, முன்னால சொன்னது அம்மாவனுடைய கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தது. மனுஷியா பசுவாதிகள் இவைகள்லாம் கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தவாள் ஜராயுஜாள்னு பேர். முட்டையை முளைச்சுண்டு வரக்கூடிய பிராணிகளுக்கு இனங்களுக்கு அண்டஜம்னு பேர். நம்ம உடம்புல வேர்வை இவை எல்லாம் வருது, அதுல இருந்து பாக்டீரியா உண்டாது, அதுக்கு ஸ்வேத ஜம்முன்னு. பூமியை பொளந்து அதுல இருந்து மரக்கொடிகள்லாம் உண்டாது, அதுக்கு உத்விஜம்முன்னு. இதான் 4 வகைகளாக சரீரங்கள். உலகத்துல இருக்கிற சரீரங்கள் இந்த 4 பிரிச்சு விடலாம், இதை தவிர 5 கிடையாது. இந்த 4 விதமான சரீரங்களுக்குள்ளேயும் பரமாத்மா பூந்துட்டு இருக்கார். இந்த சரீரத்துக்கு மரணமே தவிர அவருக்கு மரணம் இல்லை. ஆகையால் அவர் எப்படி அமிர்தா, இந்த சரீரங்களை உண்டு பண்ணினவர் அவர், சரீரத்துக்குள்ள பூந்துண்டு இருக்கிறவர் அவர், அவருடைய சுவாவம் எதோடைய சம்பந்தப்படாது. ஆகையால் சரீரம் வந்த போதிலும் சரீரம் அழிந்த போதிலும் சரீரம் இருக்கிற போதிலும் அதோட சம்பந்தப்படலை. நீர் வீடு கட்டுறதுக்கு முன்னால இங்க இடைவெளி இருந்ததா இல்லையா? வெறும் இடைவெளி தானே இருந்தது அங்கே. அதுக்கப்புறம் தானே அதுக்கு 4 கல்லை நட்டி இதுதான் இது வரைக்கும் உங்களுடைய ஸ்பேஸ் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்கு நடுவில் பிளான் பண்ணி செவத்தை எழுப்பினேன். இந்த செவர்கள்லாம் எழுப்புறதுக்கு முன்னால் அங்கே என்ன இருந்தது? வெறும் வெட்ட வெளிச்சம் தான் இருந்தது. செவரை எழுப்பின பிறகு அதுக்குள்ள ரூம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வேண்டாம், நிறைய காசு வந்திருக்கு, ஜம்முன்னு கட்டுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னு வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் இருக்கு. அப்போ முன்னாலையும் ஆகாசம்தான், நடுவிலும் இடவழிதான், பின்னாலையும் இடவழிதான். ரூமாக இருக்கிற காலத்து உள்ளால இடவழி தான் இருந்தது. ரூம் இருந்ததுனால, நாலு சவர் இருக்கிறதுனால ரூம் என்று சொன்னீங்களே தவிர, அங்க என்ன இருந்தது? வெறும் இடவழி தான் இருந்தது. அதே மாதிரி தான் ஆகாசம் உண்டாகிறதுக்கு, இந்த சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் இருந்தார். சரீரம் இருக்கும் பொழுது சரீரத்துக்குள்ள இருந்தார். சரீரம் போன பிறகு சரீரம் என்று அவர் இருக்கார். ஆகையால் அவருக்கு ஒரு நாளும் மாறுதில்லை. அதனால் அவர் அமிர்தா. சரி, நவித்யதே அமிர்தம் மரணம் அஸ்யா இது அமிர்தா, அதரோ அமிர்தா, அதரோ அமரா இது ஸ்ருதே. பிரதாரண்யம் இப்படி சொல்லும். கிழத்தனமும் இல்லை, மரணமும் இல்லை. கிழத்தனமும் மரணமும் எதுக்கு சேர்ந்தது? ஸ்தூல சரீரத்துக்கு சேர்ந்து, பூத உடலுக்கு சேர்ந்ததை ஒழிய அதற்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு சேராது. இந்த நாமாவை நம்ம அனுசந்தானம் பண்ணினோமையானால் நமக்கு உண்மை புரிந்து, எனக்கு இப்பவே புரியணும்னு சொல்லுங்க, என்ன அவ்வளோ அவசரம்னு. பிராணம் போறதுக்கு முன்னால புரிஞ்சா போறோம், அது புரிந்து அப்ப என்ன ஆகும்னு, இவன் பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைவார், மறுபிறவி இல்லாமல் இருப்பார். அதனால இந்த நாமாவை மறுபடியும் மறுபடியும் நினைக்கோ அப்படின்னார். நவித்யதே முரதம் மரணம் அஸ்யா இது அமிர்தா, அஜரோ அமரா இது ஸ்ருதே. அதோட இல்லாமல் இந்த அமிர்தம்ங்கிற பதத்துக்கு நம்ம தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மரணத்தை போக்கக்கூடியதான ஒரு சாதனம் அப்படின்னு வேற புரிஞ்சுக்கணும். அமுதம் உண்டு. பார்க்கடலை தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து கடைஞ்சாலும் எதற்காக கடைய வேண்டியதான நிர்பந்தம் வந்தது அப்படின்னு கேட்டா, அரக்கர்கள் ரொம்ப நிறைய இருக்கா, தேவதைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கா. இப்படி இருக்கிற காலத்துல அரக்கர்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார், அவருக்கு சுக்கராச்சாரியர், மகா தபஸ்வி. அவர் தபஸ் பண்ணி அமிர்த சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். யாராவது காலமாயிட்டா, அவள் கண் கமண்டலத்தில் ஜலத்தை அவளுக்கு தெளிச்சா, மறுபடியும் அவள் உயிரோடு வந்துடுவான். இப்போ என்னாச்சுன்னா, அரக்கர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது அவள் யார் யார் பிராணை விட்டாளோ அவள் மேலெல்லாம் ஜலத்தை தெளித்து அன்னைக்கு மறுபடியும் உயிரோடு வந்து வந்துடுவாள். அதோட மட்டுமல்ல, அவளுக்கு அடிப்பட்ட காயங்கள்லாம் போய் சாதாரண மனுஷியால் ஆயிடுவாள், சாதாரணமாக ஆயிடுவாள். அப்படி ஒரு பவர் அந்த சக்தி மந்திரத்துக்கு இருந்தது. அது இவர்களுக்கு இல்லை, இவ பண்ணலை. ஏன்னா தேவதைகளுக்கு வசதிகள் ஜாஸ்தி, அதனால அவ போகாயத்தாளா இருக்காளே ஒழிய, இது போல அவன் புதுசா ஒரு சாதனம் பண்ணணுங்கிறது அவளுக்கு நெசசிட்டி வரலை. அவளுக்கு எப்ப தேவதைகள்லாம் துன்பம் வருமோங்கிற அபிப்பிராயத்துல கட்டப்பட்டுறதுனால சம்பாதிச்சுட்டா. இன்பிட்வீன் இது என்ன, எப்ப யுத்தம் பண்ணினாலும் அரக்கர்களுடைய சைன்யம் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறது, தேவதைகளுடைய சைன்யம் போயிட்டே இருக்கு. ரொம்ப சிரமம். வெகு நாட்களாக பல முறைகள் தேவதைகள் தோத்து போயிட்டே இருக்கா. எப்படி இருக்கணும்? அப்ப எல்லா தேவதைகளும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணின. மகாவிஷ்ணு போய் கேட்டுட்டா. அவ என்ன பண்ணினா, கடைசியில நாம எதை சாப்பிட்டால் மனுஷனுக்கு மரணம் வராதோ அதை நம்ம சம்பாதிக்கணும், அப்படி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு மகாவிஷ்ணுவை கேட்கும் பொழுது, மகாவிஷ்ணுவானவர் பார்க்கடலை கடைவோ அப்படின்னு. சரி, கடைங்கன்னா கடையிறோம், அது ஒத்தரால் முடிகிற காரியம் இல்லையே, தேவதைகள்னால மட்டும். அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அரயோக்கிய அனுசந்தேயா சதி காரியார்த்த கௌரவே. நம்ம எடுத்துக்கொண்டதான ஒரு செயலானது ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்குமே, ஆனால் அதுக்கு எல்லோருடைய சகாயமும் நாட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொன்னதுமே அரக்கர்கள்ட்டையும் கேட்டுட்டார். அரக்கர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் வந்தாச்சு. என்ன, நல்லா இருக்கு வரல பண்ணுறார், சுக்கராச்சாரியர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது செல்லும். எப்பவுமே பாருங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு வியக்தியை நம்பிட்டு இருக்க முடியாது, பின்னால பேக்கப்னு ஒன்று இருந்துட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும். அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். ஒரு வியக்திக்கு தான் தெரியும்னு, அவர் டக்குன்னு இல்லை வரல போயிட்டார் ஏதாவது ஆயிடுது அப்படின்னு அந்த காரியத்தை இன்னொரு பண்ண தெரியணும். அதே போலயே அவருக்கு பின்னால் இன்னொருத்தர் கொண்டாந்து இருக்கணும். ஆத்துல மாமி இருக்கா சமைச்சுட்டே இருக்கா, ஒரு நாளைக்கு ஜுரம் வந்துருச்சு சார் 102, உமக்கு சமைக்க தெரியணும். ஒன்னும் தெரியாத போனாலும் வெறும் அன்னத்தையும் ஒரு ரசத்தையும் வந்து பண்ண தெரியணும், எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னா அவசப்பட வேண்டியதுதான். ஆனா என்ன, ஓரளவுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சுக்கராச்சாரியர் நமக்கு இவ்வளவு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார், அவர் ஒருத்தரை நம்பிட்டே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆயால் ஒரு காலத்து நமக்கு அது சரி வராது அப்படிங்கிறதுக்காக இது போல இவ சொன்னதுமே சரி இதை குடிச்சு விட்டா இந்த மேலே மரணமே இல்லையோன்னா தள்ளி பார்த்துக்கோ. அதோட மட்டுமில்ல, அது அந்த அமிர்தம் வர பறையன் தான் நம்ம சகாயம் பண்ணுவோம். அமிர்தம் வந்துமே நாலு உத கொடுத்துட்டு இவ்வளோ அழிச்சுட்டு வந்து எடுத்துன்னு வந்துடுவோம், நம்மளே சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல எல்லாரும் சரி பண்ணினேன். இதற்காக நாகலோகரும் தக்ஷகனும் வந்தார், எல்லாரும் பண்ணினார், மந்திர பருவத்தை கொண்டு வந்தார், எல்லாரும் கடைஞ்சார். கடையும் பொழுது முதல்ல ஹாலாஹலம்னு ஒரு விஷம் வந்தது. எதிர்பாராம ஒரு காரியத்தை நம்ம நினைச்சோமையானால் வாழ்க்கையில நாம் எதை நினைக்கிறோமோ அதுக்கு விரோதமான கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில, இது தெரிஞ்சுக்கணும். புராணங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா வாழ்க்கைங்கிறது அப்படியே சுகமான ஒரு பதார்த்தம் இல்லை, சில சந்தர்ப்பங்கள்ல இல்லை நிறைய சந்தர்ப்பங்கள்ல துன்பமும் வரும். கல்யாணம் பண்ற கல்யாணத்துல ஒரு கல்லு மேல ஏத்தி நிக்க வைக்கிற அம்மிக்கல்ல கொண்டு வர சொல்லி இந்த அம்மிக்கல்லு மேல அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு எழுந்து நிக்க சொல்ற, நின்ன பிறகுதான் அந்த மெட்டிய போடுற. கல்லு ஏன் சார் நிக்கணும், அஸ்மானமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா மந்திரம் சொல்லு, இந்த கல்லுக்கு மேல எழுந்து நின்று அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல்லாவது எப்படி ஆசையாக இருக்கோ அப்படியே உன் வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆசையாக இருக்கணும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் மனுஷன் என்ன ஆயிடும், நடுங்கி போயிடுறான், அப்படியே பிராணத்தியாகம் வரைக்கும் போயிட்டு இருக்கான். இன்னைக்கு மந்திரம் சொல்றது அப்படியெல்லாம் பண்ணப்படாது, எப்படிப்பட்டதான கட்டமா இருந்தாலும் நல்ல வழியிலிருந்து ஆசையாம நிற்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரியே நம்ம நான் ஒண்ணு எதிர்பார்த்தா இன்னொன்று வரும். இப்ப என்னாச்சுன்னு அது மாதிரி ஹாலாகலம் வந்ததுமே பரமேஸ்வரன் வந்து சகாயம் பண்ணி அது சாப்பிட்டார். அந்த பெரிய கட்டம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நம்ம என்ன அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கடைஞ்சோமோ அதை தவிர மீதி எல்லாம் வருது. குச்சை சிரமசு ஐராவதம் ஒரு அழகான யானை வந்தது, ரொம்ப அற்புதமான ஒரு குதிரை வந்தது, சிந்தாமணி இப்ப மனுஷன் பிராணனுக்கு திண்டாண்டு இருக்கான், இப்ப சிந்தாமணி எவனும் இவைகள்லாம். அது மாதிரி மகாலட்சுமி தாயார் உண்டானா சார் கீழ்படியும் அவத்தப்படும். கடைசியில தன்வந்தரிங்கிற ஒரு மகாத்மா மகாலட்சுமி சுரூபமா இருந்து கொண்டு அமிர்த கலசத்தோட உண்டானார். இப்ப இந்த அமிர்த கலசத்தை உண்டானது உண்டான பிறகு அவ முன்னாலேயே பிளான் பண்ணா போல எல்லாரும் சேர்ந்து குடிங்கன்னு ஓடி போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்துல மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரத்தை எடுத்துட்டு அவளை எல்லாம் உட்கார வச்சு தேவதைகளுக்கெல்லாம் பரிமாறி அப்புறம் உங்களுக்கு பரிமாறுறேன்னு சொல்லி அதோட முடிச்சுட்டார். இப்ப இந்த ஒரு அமிர்தத்துக்குங்கிறது மரணத்துக்கு இல்லாதான ஒரு சாதனம், மரணம் வராம இருக்கிறதுக்காக ஒரு சாதனம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி. இப்ப இது முழுக்க இந்த கதையானது நிறைய புராணங்கள்ல இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு, பாரதத்துல இருக்கு, மற்ற நிறைய புராணங்கள்லயும் இருக்கு. இந்த புராணங்கள்ல சொல்லியிருக்க கூடியதான இந்த அமிர்த மதனத்துக்கு என்ன தாத்பரியம்னு கொஞ்சம் பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் இந்த அமிர்தத்துக்காக வேண்டியதான இந்த பார்க்கடலை கடையிறதுங்கிறது நடந்து கொண்டே இருக்கு, நடக்கணும், அதுல நீங்க ஜெயிக்கணும், இதுதான் அதுக்கு தாத்பரியம். இந்த மனசு இருக்க இதான் பார்க்கணும், இத கடையணும். எப்படி கடையணும், தேவதைகள் அரக்கர்கள் ரெண்டு பேரும் வரணும். தேவதைகள் யாரு, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள், பக்தியோடு கூடியதான எண்ணங்கள். அரக்கர்கள் யாருன்னு அவர் உதைக்கணும் கொட்டணும் அடிக்கணும் இப்படிங்கிற ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கும். இவைகள்னா கெட்ட எண்ணங்கள்னா அரக்கர்கள், சிந்தி பிந்தி உதை அடு தூக்கிவிடு அப்படின்லாம் சொல்றேன் பத்தில, இவைகள்லாம் கெட்ட எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் மனசுல தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் சேர்ந்து மனசை கடைஞ்சுட்டே இருக்கு. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், தானாவே கிளாஸுக்கு போகலாமா வேற எங்கேயாவது போகலாமா இப்படி ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிற காலத்துல 1000 ப்ராப்ளம்ஸ் வரும். சனிக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்குதான் ஆஃபீஸில் லேட் ஆகும் போல இருக்கும், நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கிளம்புற நேரத்துக்கு தான் யாராவது ஆத்துக்கு வருவா, அவள் ஆத்துல இருந்து இருன்னு சொல்லிட்டு வரதா, இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வரதா, புது வியக்தியா இருந்தா ஆத்துல திறந்து கொண்டு எப்படி நம்பிட்டு வர்றது, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரும். அதுபோல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தா இதுதான் தேவாசுர யுத்தம் பேர். இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. இதுல ஒரு மந்தரம்னு ஒரு பர்வதம். மந்தரம்னு என்னதுன்னா மத்துன்னு அர்த்தம் சொல்ற, மந்தரம்னு டிலேன்னு அர்த்தம். நம்ம எதை எடுத்திருந்தாலும் டிலே ஆகிட்டே இருக்கும், அதை நடுவில் வச்சு கடையிடும். இந்த எண்ணங்களையும் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை வச்சு கடைஞ்சிட்டே இருக்கும். கடைஞ்சா சில சமயத்துல விஷமும் வரும், அதுக்கப்புறம் நம்ம எதிர்பாராத பதார்த்தங்களும் வரும். ஆனா பொறுமையாக நம்ம முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால் ஒரு நாளைக்கு நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதான் அமிர்தம். அப்படிப்பட்டதான அந்த பகவான் நாம அவன் கேட்கக்கூடியதான சந்தர்ப்பமும் எது எப்படி போனோம். இந்த விக்கிரகங்கள்லாம் ரொம்ப நாள் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மனசு எப்படின்னா குதிரை மாதிரி. குதிரையானது என்ன பண்ணும், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான குதிரை மேல ஏறி உட்காரன் பார்த்தீங்கள, அவன் புதுசா இருந்தா ஒரு வழி பார்ப்பவன, அவன் சரியான ஆளா இல்லையா அப்படின்னு அவன் தாங்கி நின்றுட்டானா இனிமேல் அந்த குதிரையானது ஒழுங்க சொன்னபேஜுகள்ல இருக்கும். முதல்ல மாத்தம் அவனை கீழே தட்டுறது விஸ்வ பிரயத்தனம் பண்ணும். அதே மாதிரிதான் நம்மள இந்த கெட்ட எண்ணங்கள் என்ன பண்றது, பாப்பங்கள் எப்படியாவது உங்களை அதாவது கீழே தள்ளி பண்ணும், நல்ல மார்க்கத்துக்கு வரமிடாம பண்ணும் அப்படின்னு. நாமளும் சில சமயத்துல அதுக்கு வழி கொடுத்துருவோம். ஏன்னா அப்படி ஆயிடும்னு வீட்டு சந்தர்ப்பங்கள் என்னது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கலாம் அவருக்கு என்ன சார் எல்லாம் வசதியா இருக்குன்னு, அந்த சந்தர்ப்பத்துல இருந்தா தான் அவாவாளுடைய கட்டம் அவாவாளுக்கு தெரியும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆயிடுது, பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாரும் உத்தியோகத்துல இருக்கார், ஏகாக்கியா இருக்கார், கிளாஸுக்கு வராம என்ன அப்படின்னு கேட்பாள். கிளம்புறப்ப மாப்பிள்ளை எதிர்க்க வருவார் பண்ணுவேன், எல்லாமே ஆச்சு. அதே போல இதுபோல சந்தர்ப்பங்கள் வரும். ஆகையால் இவைகள்லாம் கடைஞ்சு நல்ல வழியில பிக்ஸ் ஆறா பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு இது இந்த கட்டங்கள் பட்டேன்னா அதுக்கப்புறம் பகவானே அனுகிரகம் பண்ண தொடங்கி விடுவார். கேட்க கேட்க நமக்கு புண்ணிய மேம்பாடு. அந்த அனுகிரகத்தினால நம்ம என்ன ஆரம்பிக்கும், மறுபடியும் விடாம பண்ணிட்டா இருப்போம். இதுதான் அமிர்தம் மருந்து. இந்த வேதாந்தங்களை கேட்கிற பார்த்தேல இது கேட்கறதா அமிர்த மொழிகள், அமிர்த ஸ்வரூபம். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுர்ணதாங்கு நிர்விசிய கர்ண விவரை ஹரதேங்க தாபம். ருக்மிணி சொல்ற, கிருஷ்ணா உங்களுடைய குணங்களை கேட்க கேட்க என் மனதுக்குள்ள அந்த குணங்கள் எல்லாம் சென்று என் மனசுல இருக்கக்கூடியதான தாபத்தை அகன்றி இன்னைக்கு உங்க மனசு உங்க குணம் வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆனந்தமா மனசாந்தமா இருக்கு. அதை கேட்க கேட்க சாந்தியை கொடுக்கறது மனுஷனுக்கு வேண்டியது மனசாந்தி. மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வரும். அந்த மனசாந்தியானது இதனால கிடைக்கும். அதனால அவருக்கும் அமிர்தஹான்னு சரி அமிர்தஹா. அடுத்த பிறகு சாஸ்வதஸ்தானுஹோ, சாஸ்வதஹான்னு ஒரு நாம, ஸ்தானுஹோன்னு ஒரு நாம. ஆனால் இங்கே என்ன பண்ணிவிட்டார்னர், ரெண்டையும் சேர்த்து ஒரே நாமாவாக பண்ணிவிட்டோம். சாஸ்வதம்னா சஸ்வத் பவஹா சாஸ்வத, எப்பொழுதும் உள்ளவர். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலையும் உலகம் இருக்கிற காலத்தையும் உலகம் அழிஞ்ச பிறகும் இருக்கிறவர். அந்த ரெண்டு பொருளை நீங்க பார்க்கணும். ஒரு பொருளானது முக்காலத்திலையும் இருக்கிறது, ஒரு பொருளானது முக்காலத்திலையும் இல்லாதது. முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான பொருளானது நம்ம தங்கம்னு வச்சோம். நீங்க வலை பண்றதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட தங்கம் இருந்தது, ஆத்துல கோல்டு காயினா வாங்கி வச்சிருந்தேன். வலை பண்றதுக்கு முன்னாலேயும் தங்கம் இருக்கு, அதை கொடுத்து தட்டானிட்டா உங்க டிசைனுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைய பண்ணிங்க. இப்ப வலை பண்ணின பிறகு தங்கம் இருக்கா இல்லையா, அந்த வலையில தங்கம் இருக்க இல்லையா, அதனால தான் தங்க வளைங்கிறேன். ஸோ வலை பண்ணுவதற்கு முன்னாலேயும் தங்கம் இருந்தது, வலையாக இருக்கும் பொழுது வலையாக தங்கம் இருக்கு, பிறகு இந்த வலை நன்னா இல்லை அப்படின்னு நினச்சிவிட்டு நம்ம செங்கிலி பண்ணுவோம் இல்லை வேற ஏதாவது பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன், இந்த வலையை அழிச்சுவிட்டு மறுபடியும் ஒரு கம்பியாகவோ உருண்டையாகவோ பண்ணி வச்சிருக்கேன். இப்பவும் தங்கம் இருக்கு. வளை பிறக்கிறதுக்கு முன்னாலையும் வளையாக இருக்கும் பொழுதும் வளை அழிஞ்ச பிறகும் தங்கம் இருக்கு. முக்காலத்திலையும் தங்கம் இருக்கு. இந்த பொருள் இதை நல்லா ஞாபகம். அதே போலயே முக்காலத்திலையும் இருக்கிற பொருள் பரம்பொருள். இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு இருக்கவே பரமாத்ம தத்துவம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பசியந்தி சூரயா திவீப சக்ஷுரா ததம் அப்படின்னு அந்த விஷ்ணுவனுடைய பரம்பதம் மோட்சம் ஆத்மஸ்வரூபம் அது முக்காலத்திலையும் இருக்கு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலையும் உலகமாக இருக்கும் பொழுதும் உலகம் அழிந்த பிறகும் அவர் இருக்கார். உலகம் எல்லாம் அவருடைய செயல். அவருடைய செயல் என்றால் தங்கத்திலிருந்து வந்த வலை, அந்த வலையில தங்கம் இருக்க மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுகுலையும் அவர் இருக்க. உங்களுக்கு பார்க்க தெரியல, அது வேற விஷயம். ரொம்ப பேருக்கு இந்த வலைன்னு சொன்னா இந்த வலைக்குள்ள தங்கம் இருக்கான்னு கேட்டாதான் தெரியும். சின்ன குழந்தைகள தங்கம் போடுற விளை போடுற பழைய நினைக்கிறது தங்கம் தெரியும் தான். யாராவது கையில இருந்து வடுத்து சிரிச்சுட்டே இருக்குது. அப்ப என்ன அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல, தங்கம் என்று தெரியல, மழைனா ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவுதான். அதே மாதிரி உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்து அது பொருள்களாக கதர் கருதுகிறார்களே தவிர அதற்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை அவர் அறிவதில்லை. அந்த பரம்பொருளை அறிவதுமையினால் அது கொஞ்சம் வேதாந்தத்தை கேட்கணும். ஏன்னா எந்த பொருளை நீங்க பார்க்கும் பொழுதோ, பொருளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அறிவு எப்படி வருது? இருக்கு இருக்குன்னு வருது. டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, செவர் இருக்கு, அவர் இருக்கார், இவர் இருக்கார். இந்த இருக்குன்னு எது வருதோ அதான் பிரம்மஸ்வரூபம். பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு என்ன இருத்தல், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அந்த இருத்தல் தான் அவருடைய ஸ்வரூபம். ஒவ்வொரு பொருளையும் இருக்கு இருக்கு என்று காணப்படுவதே அவருடைய ஸ்வரூபம். எப்படி தங்க வலை, தங்க மோதிரம், தங்க செங்கிலைங்கிறோம், அதே போல காரண ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆகையால் இப்ப நாம என்ன பண்ணினோம், அந்த பரமாத்மா சாஸ்வதா அது வரைக்கும் பார்த்தோம். சாஸ்வதான அழியாதவர், முக்காலத்திலையும் உள்ளவர். முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான பொருளை பத்தி சொல்லிவிட்டேன். முக்காலத்திலையும் இல்லாத பொருளை பத்தி பார்ப்போம். அப்படி ஒரு பொருள் இருக்கு, அதான் முக்காலம் இல்லைன்னு அது இருக்குங்கிறீங்களே. ஆனா இருக்குன்னு நீங்க சொல்றேன், ஆனா முக்காலத்திலையும் இல்லை. எப்படி? கயத்துல பாம்பை பாக்குறேன். இந்த பாக்குற பாம்பு இருக்க, அத நீங்க பாக்குறதுக்கு முன்னால் அங்க இருந்ததோ எது பெரும் கயிறு தான். அந்த பாம்பு நினைச்சுட்டு பார்த்தேள், பயந்தேள், அதுக்கப்புறம் லைட்டை போட்டேள், நாலு பேரை அழிச்சிட்டு போனேள், கிட்ட போனேள், எப்பவும் போக மாட்டேங்கிறதே என்னடான்னு கிட்ட போனேள். போனேன்னா அது வெறும் பாம்பு இல்லை தான், வெறும் கயறுன்னு தீர்மானம் ஆயிடுது. அது பாம்பு மாதிரியே இருக்கு. இந்த ரப்பர்ல ஒரு பாம்பு பண்ணி வச்சிருக்கோம் சைனா ஸ்டோர்ல, பாம்பு மாதிரியே இருக்குன்னு விவகாரம் இருக்கு. அதுதான் நினைச்சு கயத்துல பாம்பு சரி, இது பாம்பு மாதிரியே இருக்கு, பாம்புன்னு பயந்துருவான் விவகாரம் முழுக்க. அதே கலர்ல அதே மாதிரியே இருக்கு விவகாரம் முழுக்க. இப்ப அந்த கயத்துல பாம்பை பார்த்தானே, இந்த பாம்பு இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுது. அந்த தீர்மானம் ஆன பிறகு பாம்பு இருக்கோ அதான் இல்லையே நான் சொல்லிட்டேன் சார். இப்ப உடனே பாம்பு காயத்துல பாம்பை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீங்கள, பார்த்து பயந்துட்டு வேர்வைய கொட்டி அதுக்கப்புறம் பயந்துட்டு ஓட முயற்சி பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கள, அந்த சமயத்துல பாம்பு இருக்கான்னு சார் இருந்தா போகாது சார், இருந்தா போகாது. அப்ப இல்லாத பாம்பை எப்படி பார்த்தேன்னு அது நீங்க தான் சொல்லணும். பாம்பை பார்த்தவன்னா இல்லாத பாம்பை எப்படி பார்த்தன்னு சொல்றது. ஆனா நிஜமா என்னன்னா அந்த சமயத்திலையும் பாம்பு இல்லை. அந்த பாம்பை எங்கிருந்து அந்த பாம்பு இவனுக்கு காணப்பட்டதுங்கிறத பத்தி ஒரு 200 பக்கம் எழுதியிருக்கும். ஜாதி தத்துவ சமீட்சா, இல்லாத பாம்பை எப்படி பார்த்தான், இவன் இருக்கிற பொருளைத்தானே பார்த்த பழக்கம், இல்லாத பொருளை எப்படி பார்த்தான், அதை பத்தி ஒவ்வொரு சாஸ்திரக்காரனும் தனித்தனியா சொல்லியிருக்க. இப்ப நமக்கு அது வேண்டாம். இப்ப என்ன சொன்ன, அந்த பாம்பு இல்லை என்று அறிந்த பிறகு நீங்களே என்ன சொல்றேன் சார், எந்த பாம்பை நான் பார்த்தேனோ, நாம் பார்க்கும் காலத்திலேயே அந்த பாம்பு அங்கே இல்லை சார், முன்னால இருந்ததான் இல்லைன்னு, பின்னால இருக்கான் இல்லைன்னு, பார்க்கிற சமயத்துல அப்பவும் இல்லைன்னு. இப்ப இந்த பாம்பனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்ன ஸ்டேட்டஸ் அது? முக்காலத்திலையும் இல்லை, முக்காலத்திலையும் இல்லாத பொருள் இருக்கிறதாக காணப்பட்டது. இதுக்கு மித்யா பதார்த்தம். முக்காலத்திலையும் இல்லாத பொருள் இருக்கிறதாக காணப்படுமேயானால் எதசாதி, எது இல்லையோ ஆனா தோணுகிறதோ அதுக்கு மித்யா பொருள் அர்த்தம். சோ ஒரு பொருள் பிரம்மம்னு சொன்னேன், அது முக்காலத்திலையும் எப்பொழுதும் இருக்கிறது. இன்னொரு பொருள் என்னன்னு, இது அத்தியாரோபிதமான பொருள், அது முக்காலத்திலையும் இல்லாதது, நடுவுல இருக்கிற மாதிரி அகப்படுறதே தவிர யோஜனை பண்ணி பார்த்தா முக்காலத்திலையும் இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுனால தான் இந்த உலகமே காணப்படும். உலகம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞதம் யோகா தத்வித்தி பர தர்ஷபா, 13 அத்தியாயத்துல உலகமே எப்படி வந்ததுன்னா, இந்த சரீரம் எனக்குடியதான இந்த க்ஷேத்திரத்துக்கும் உள்ள இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞனுக்கு தான் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுனால் இத்தனை ஏற்பட்டது. ஆகையால் இப்படி இருக்கிற பொருள் இல்லாத பொருள், இதில் இருக்கிற பொருள் இல்லாத பொருள்னு சொன்னேன், அதுல இல்லாத பொருள் என்னன்னு அதான் இல்லைட்டேனே. அப்ப என்ன மிஞ்சு இருக்குன்னு பரம்பொருள் ஒருவெல்லாம், அவர் தான் அவருக்கு சாஸ்வதம்னு பேர். இப்ப இதுல பாம்பை பார்த்தேன், எதுல பார்த்தேன்னு கேட்டேன், எங்க பார்த்தேன், ஒரு தூணை பார்த்த பாம்பு நினைப்பில. அப்படி பாரு, தூணு நிக்கிறது நேரா, இது பாம்புன்னு யாராவது பயப்படுவாங்க? ஒரு மனுஷனை கண்டு பாம்பும் பலம், இல்ல சமுத்திரத்தை பார்த்த பாம்புங்கிறான், சொல்ல மாட்டேங்கிறான். கயிறை பார்த்துதான் பாம்புங்கிறான். ஏன் சுவாமி கயிறை பார்த்துதான் பாம்புங்கிறான்னு, அந்த பாம்பு மாதிரி கயிறு இருக்கு சார், அந்த பாம்புக்கும் கயிறுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, அது மாதிரி வளைஞ்சு இருக்கு, அதனால இத பாம்புன்னு சொல்றோம். அது கருப்பா இல்லாம வேற ஏதோ கலர்ல சிவப்பா இருந்ததுன்னா பாம்பு பிள்ள. ஆகையால் அந்த பாம்புக்கும் இந்த கயத்துக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருக்கு. சாதிருஷ்யம் இருக்கிறதுனால்தான் பாம்பை இந்த கயிறை பாம்புன்னு சொல்லு. அதே போல ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் சாதிருஷ்யம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு சாதிருஷ்யமும் இல்லை, அதனால அத்தியாசம் வராதுன்னு அத்தியாச பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. யுஷ்மத் அஸ்மத் பிரத்ய கோச்சரையோகோ விஷய விஷயனோகோ தம பிரகாசமத் விருத்த ஸ்வபாவையோகோ அப்படின்னு ஒன்று கண்ணு கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாதப்பா. நான் என்ன பண்றது கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, ஆனா நீங்க மகாத்மாக்கள் பண்ணிட்டே இல்லை. ததாப்பியன்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதா மத்திய இதரே இதரா விவேகேன சத்யாந்திரதே விதினீகிருத்திய அகமிதம் அமேதமிதி லோகவியவஹாரா. லோகத்துல ஆத்மாவை சரீரம்னு சரீரத்தை ஆத்மான்னு கலந்து கட்டியாக பேசிக் கொண்டிருக்கா. இப்படி நீங்க கயத்துல பாம்ப ஆரோபம் பண்ணின போதிலும், கயத்தை பை மிஸ்டேக் பாம்புன்னு மிஸ்டேக் பண்ணிட்ட போதிலும், கயிறு ஏதாவது மாறிந்தான்னு கேட்டார். இங்க அது மாதிரி இருக்கும், ஒன்றும் மாறாது. அதே மாதிரிதான் நீங்களும், உங்களை 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினாலோ 4 பேர் வச்சாலோ உங்கள் இடத்துல ஒரு மாறுதலும் இல்லை, மாறுதல் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் 4 பேர் நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணினா, ஆஹாஹா நமக்கும் சமானம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே கர்வம் ஏறிடுச்சுன்னா அடுத்த நாள் விழுந்துருவேன். 4 பேர் வச்சாலுன்னா, ஐயோ வெயிறானே அழுதுண்டே இருந்தாலும் அழுதுன்னு தான் இருப்பேன். ஞாபகம், உலகத்தில் இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை பொறுத்துக்க மாட்டேன், நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தா இவருக்கு வேணும்பா, ரெண்டும் பேசிட்டு இருக்கோம். நீங்க சந்தோஷமா ஏதோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன்னா அவருக்கு என்ன சார், அவள் ஜென்மாந்தரது பாக்கியம் பண்ணிடுவா, அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கு, தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கார், அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கா, எல்லா வசதிகளும் இருக்கு, நம்மளால முடியுமா அதுல, அதனால தான் கர்மம் அவளுக்கு. எப்படிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேணும் சார், இவன் சின்ன வயசுல என்னென்ன அட்டுழியம் பண்ணா தெரியும், சும்மா வருமா என்ன பண்றது, உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது உலகம் முழுக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உங்களை துதித்தாலோ அல்லது உங்களை எழுந்து பேசினாலோ நீங்க அதை கேர் பண்ணக்கூடாது, நீங்க எப்படி இருக்கணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரியம் வியவஸ்திதம், நீங்க இது பண்ணணுமா பண்ணப்படாதா எனக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் எது சாஸ்திரம் தான் இல்ல குருவாக்கியம் இருக்கணும், இந்த ரெண்டு தான் உங்களுக்கு வழியே தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. தாமுபைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரீம் ஆராதிதா சைவ நிறாம் போக ஸ்வர்க அபவர்க்கதா. இந்த அப்பாண்டே கால முடிங்க, அவள் உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் போகத்தையும் இவ்வாழ்க்கையில போகங்களையும் ஸ்வர்க்கத்திலையும் மரணானந்தரம் மோட்சத்தையும் அளிப்பாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் இந்த பரமாத்மா அவர் உலகமாக காணப்பட்ட போதிலும், கயத்துல பாம்பு காணப்பட்ட போதிலும் கயறப்படி மாறலையோ, அதே போல உலகத்துல எத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு ஆனா மாறல. சினிமாக்கு போய் உட்கார்ந்தா 3 மணி நேரத்துல ஹீரோ பிறந்ததுல இருந்து ஹீரோ கடைசியில எல்லாம் 6 பர்யந்தம் எல்லாமும் நடக்கிறது. ஆனா அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது ஒட்டுறதோ எப்படி ஒட்டலையோ அதே விதமாகத்தான் உங்களுக்கும் உங்க ஆத்மஸ்வரூபத்துல எதுவும் ஒட்டல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? ஸ்தானு, அசையாதவர், ஒரு மாறுதல் அற்றவர். இந்த ஸ்தானுங்கிறது தமிழ்ல தூணுங்கிறார். அங்கிருந்தான் வந்து இந்த தூணுங்கிற பதம் ஸ்தானுங்கிற பதத்து. தமிழ்ல நிறைய பதங்கள் சம்ஸ்கிருத பதங்கள் இருக்கு. ஆனா அது காலப்போக்குல அது கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. தூணுங்கிறது எப்படி ஆசையாம அதே மாதிரி இருக்குமோ, பழைய நாள்ல வீடு கட்டியாச்சு 200 வருஷங்கள் ஆனாலும் அந்த தூண் அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் ஆகாதுன்னு அப்படி நல்ல மரமா சேர்ந்து வைப்பார். இப்ப எல்லாம் மரம் கட்டுறாங்க சார், கட்டி 2 வருஷம் ஆல என்ன, எங்க பார்த்தாலும் ஒயிட் ஆண்டுங்கிறோம். அது எப்படி அப்படி தூண் அப்படியே வச்சுருந்ததோ, எத்தனை நாளாலும் தூண் அப்படியே இருந்தது பழைய நாள். அது எப்படி? அந்த மரத்தினுடைய ஒரு விசேஷம். அதே மாதிரி அந்த பரமேஸ்வரனுக்கு ஸ்தானு அடுப்பு. இப்ப என்னாச்சு? சாஸ்வத ஸ்தானு, சாஸ்வதமாகவும் இருக்கார், வெகு நாட்களாகவும் இருக்கார், மாறாமலும் இருக்கார். பூமி மாறிக்கொண்டே இருக்கு. எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த பள்ளம் எல்லாம் நிரப்பி சரி பண்ணி கொண்டிருக்கான். பாருங்க, நிறைய இடங்கள்ல இந்த குளம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இது பண்ணி திருத்தி விட்டு அதெல்லாம் மண்ணை கட்டி விட்டு பிளாட்டா கட்டி வச்சு விட்டாமா, குளம் எல்லாம் பிளாட் ஆகிடும். அதே போலயே எங்க வீடுகள்லாம் இருந்ததோ அதெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வேற விதமா ஆயிடு. பாருங்க, எங்கெங்கெல்லாம் பாலைவனமா இருந்ததோ அதெல்லாம் நல்ல பூமி ஆயிடு. நல்ல பூமியில இருக்கிற கிராமங்கள்லாம் போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்க இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியுறதுல கிராமத்திற்கு உள்ள பொருளையான அக்ரஹாரம் இருந்தது, பக்கத்துல வீடுகள்லாம் இருந்தது, போய் பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது. மன்னார்குடி போயிருந்து எப்படி இருந்தவருக்கு ஆனால் என்ன இருந்தது? இப்ப என்ன வெறும்னதான் இருக்கு, ஜனங்கள் யாருமே அதுல இருந்தது. அங்க இருக்கிறவா எல்லாரும் வழி இல்லாம வயசானவா தான் இங்க இருக்க. பசங்கள்லாம் இங்க வந்துட்டா, இங்க பிளாட்ல இடம் இல்ல, நீங்க கிராமத்திலேயே இருங்க தள்ளி விட்டாங்களோ, அவ அங்க ஏகாந்தம் இருக்கு. அப்படி இருக்காளுங்கிறத விவகாரங்கள் கிராமம் எவ்வளவு எழுப்பா இருந்தது. ஒவ்வொரு ஆத்திலையும் 1 வருஷத்துக்கு வேண்டியதான நெல் அங்க இருக்கும் போது ஒவ்வொரு ஆத்திலையும் இருக்கும். யாருமே புதுசா அரிசி வாங்கி சாப்பிடறது கிடையாது நம்ம நாட்டுல. என்ன பண்ணிட்டு இருக்கா, போன வருஷம் நெல் 1 வருஷம் ஆனப்புறம் அங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவான். அப்படின்னு இருந்தது, புஷ்டியா நிம்மதியா சாந்தமா இருந்த இடம். அதுவே பரமாத்மா எப்படிப்பட்டவர்? தூண் மாதிரி மாறாதவர். சாஸ்வத ஸ்தானு, அமிர்த சாஸ்வத ஸ்தானு, வராரோகோ மகாதபா. அவருக்கு வராரோகம், வரமான ஆரோகம் உள்ளவர். வரம் உயர்ந்ததான, சாதாரணமாக கல்யாண பையனை வரம்னு சொல்றேன். வரன்னா எல்லோரும் விரும்பினான்னு அர்த்தம். அதேபோல் இங்கே வரன்னு சொல்றதுக்கு என்ன, உயர்ந்ததான எல்லோராலையும் விருப்பத்தக்க ஆரோகா உட்காரும் ஸ்தானம் அது இருந்தது. அது வராரோகம், அவருடைய மணி அப்படி இருந்தது அப்படின்னு வராரோகா அப்படி. இது என்ன, அவர் மடி அப்படி இருக்கு, பிள்ளையார் அதில் உட்கார்ந்துட்டு இருக்கார், சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, இங்கே ஆரோகம்னா என்னன்னா அவரை அடையிறதுன்னு. யாரை அடைவது உலகத்துல மிக சிறந்ததான செயலாக இருக்கும். உலகத்துல முழுக்க எல்லோருக்கும் ஈயரும்பு இல்லத்தினர் ஜீவராஜகில் இருக்கிற ஒவ்வொரு வியக்திக்கும் அவ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, பரம்பொருளை அடைவது, அதான் லட்சியம். அதனால்தான் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கும், நாராயணஹான்னு. நராணாம் அயனம் டர்மினஸ் ஆஃப் ஆல் பீயிங்ஸ். நம்ம பிறந்தோம், ஏதோ கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கோம், கொஞ்ச நாளைக்கு என்ன ஆனது, மரணம்னு வந்துருக்கு. மரணம் வந்ததுமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. எங்கேயோ அழிச்சுன்னு போறோம், ஏதோ சுக்கம் துக்கத்தையும் கொடுக்குறான், மறுபடியும் பிறக்க வைக்கிற, மறுபடியும் பிறக்கிற, மறுபடியும் அங்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பல பிறவிகளா, அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு மானிட பிறவி வருது. அந்த மானிட பிறவியில் எப்படி, இதே மாதிரிதான் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுன்னு நடந்துக்கிறோமான்னு நம்ம யோசனை பண்ணுவோம். நம்ம சாஸ்திரங்கள் காலமே 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லுது. படித்தவா எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்ஸு, அதுக்கப்புறம் வேற டாக்டரேட்ஸு எல்லாம் 7:30 மணிக்கு எழுந்துக்கிறான். என்ன பண்ணுறது, அந்த 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்க அது ரொம்ப உஷக்காலம்னு பேர். இந்த உஷசை சொல்லக்கூடியதான சூக்தங்களே ருத்வேதத்துல நிறைய இருக்கு. நீங்க ஸ்நானம் பண்ணி அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லல, பெரும்பாலும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிடலாம், மனசு சாந்தி அடையும். ஏன்னா பிரகிருதி சாந்தியா இருக்கு, உலகத்துல என்பான் முன்னு முழுக்க சாந்தியா இருக்கு. அந்த வெளியில போய் பார்த்தேன்னா அந்த பட்டிகள்லாம் கூவுறது பார்த்தேன், அது எவ்வளவு அந்த காலமே அந்த 4:30 to 6 வரைக்கும் அந்த கிட்டத்தான் ஒரு சத்தம் பண்றது பார்த்தேன், அந்த சொற்களே போற அந்த சத்தமே புகுது உங்களுக்கு காதுக்கு, அவ்வளவு நல்லது. அதை விட்டு விட்டு இந்த சினிமா பாட்டை பாக்குற பாருங்க, ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. விவகாரம் பண்ணுங்க, நாம எல்லாம் படிச்சவ தானே, நமக்கு வேதம் படிக்க வேண்டாம், மற்ற சாஸ்திரங்கள் கூட அப்படித்தானே. இது காலமால எர்லி ரைசுங்கிறது சொல்றது, ஆனா அனுஷ்டானம் பண்ணல. என்னமா ஏன் இவனுக்கு அதுல இஷ்டம் இல்லாம போயிடுறது? அப்படி இருக்கப்படாது. படிச்சவனா இருக்கிறவனாவது முதல்ல இவைகள்லாம் பார்க்கணும். பகவான தியானம் பண்ணுங்க, சந்தியாவதனம் பண்ணுங்க, காயத்ரி பண்ணுங்க, பகவானிடத்துமே கண்டை கொண்டு உட்காருங்க, நல்ல எண்ணங்கள் வரணும்னு பிரார்த்திங்க. உங்களுக்கு சமஸ்கிருத ஸ்லோகம் தெரியலனா கவலைப்பட வேண்டாம், மனசுல தமிழ்ல பிரார்த்திக்கணும், பகவானுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுமே, பண்ணுங்க. இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தா ஒரு நாளைக்கு உங்களை அறியாமலேயே ஒரு குருநாதர் கிடைப்பார். நமக்கு இன்னார் குருன்னு அவர் தலையில எழுதிட்டு ஆயம் குருன்னு வரல சொல்லி, தகுந்த ஆச்சாரியன் உங்களுக்கு பகவானே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவருடைய சொற்களை கேட்டுட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். வந்து மறுபிறவி இல்லாம பண்ணலாம், மறுபிறவை ஆக்கி இல்லாமல் பண்ணி கொள்வது எப்படி? பகவானை அடைவது, அந்த அடைவதுதான் வராரோகா. உபரிடத்துல எஸ்விந்திரியாணி வசியானி சதஸ்வா இவ சாரதே, யாருக்கு புலன்களெல்லாம் கட்டுப்பட்டிருக்கோ, ஒரு நல்ல தேரோட்டிக்கு அந்த குதிரைகள்லாம் வசமா இருக்குமேயானால் அவர் என்ன, அவர் வந்து ஒரு கவலையும் இல்லாமல் தத் விட்டு பரமம் பதம், அந்த விட்டுனுடைய பரம பதத்தை அடைகிறான். சோத்வன பாரமாப்னோதி சா, அவர் அத்வனஹா பாரம், வழியினுடைய நுனியை, வழியினுடைய கடைசி பாத அடைய வேண்டியதான இடத்தை அடைகிறார். சோத்வன பாரமாப்னோதி தத் விட்டோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லியால் அவர் யாரு? வராரோகர். யாருடைய ஒரு சுவாவமானது, ஒரு நிலையானது எல்லோராலையும் விரும்பப்படுகிறதோ, நம்ம மட்டும் இல்லை, ஒரு கஜேந்திரன் யானை வர வேணும்னு கேட்டார் பார்த்தீங்களா, மற்ற எத்தனையோ பிராணிகள் பகவான் அடையணும்னு ஜென்மாந்திர சம்ஸ்காரத்தினால கேட்டார். ஜடபரதர்னு ஒரு மகாத்மா, அவர் முதல்ல ஒரு ராஜாவா இருந்தார், காட்டுக்கு போனார். காட்டுக்கு போய் வெகு நாட்கள் தபஸ் பண்ணி கொண்டே இருக்கிற காலத்து அவருக்கு ஒரு சின்ன மீன் குட்டி, இது மான் குட்டி, அதோட சம்பந்தம் வந்தது. கடைசியில் அதில் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுட்டுருந்தார். பிராணன் போகிற காலத்தில் நான் பாயிண்டே இருக்கேனே, இனி மேலே உன்னை யார் காப்பாற்றுவார்னு நினைச்சார். அடுத்தது மானா பிறந்தார். இப்போ அவருக்கு ஜென்மாந்தரத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு பழைய நினைப்பு இருந்தது. அந்த மான் இங்கே இங்கேயும் போல சார், மகர்ஷிகளுடைய ஆசிரமத்திலேயே நிற்கிறது, அவர் சொல்றது கேட்டுட்டே இருக்கு. இது ஒன்றும் புரியல, ஆனால் அவர் சொல்றது கேட்டுட்டே இருக்கு. ஆனால் இதுதான் நல்லது வாழ்க்கைக்குன்னு தீர்மானம் பண்ணி, அவ ஏதா சாப்பிட்டு மிச்சம் இருந்தா அதை சாப்பிடுறது, அங்கேயே இருக்கிறது, புரியறதோ புரியலையோ கேட்கறதுன்னு. ஒரு பிறவி மட்டும் அப்படி கேட்டு கேட்டு அதுக்கு என்னாச்சு, நல்ல வாசனை விட்டாச்சு. அடுத்த பிறவி மறுபடியும் ஒரு மனுஷனா பிறந்தது, தபஸ்வியா பிறந்து, அவர் பிறக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோட பிறந்ததுனால ஒரு மகர்ஷிகளோட சேர்ந்து அவருக்கு நல்ல ஞானம் உண்டாச்சு. இந்த ஞானம் உண்டப்ப உண்டான பிறகு அவர் அப்படியே ஒரு பித்து மாதிரியே இருந்தார். பிறகு ரகுகுண மகாராஜா அந்த பக்கம் வரும்பொழுது அவருடைய பல்லாக்கை தூக்கிறதுக்காக இவரையும் சேர்த்து வச்சுட்டார். அங்க எல்லாம் இருக்கிறவா அந்த சந்தர்ப்பத்துல அந்த ரகுகுண மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ண போறார். அப்படிலாம் சீட்டமாக அவருக்கு உபதேசம் பண்ணும்பொழுதுதான் ராஜா நினைச்சார், நீங்க இவ்வளவு பெரிய மகாத்மாவா இருக்கலை, இதெல்லாம் தெரியாம போயிட்டு உங்களை கண்டா இப்படி தெரியலையேன்னு, இல்லை ஜென்மாந்தரத்தில் பகவத் அனுகிரகம் தான்ப்பா, இதில் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தீர்மானம் சொன்னார். அப்படி ஒரு மான் குட்டியாக இருந்தது கூட இதை தான் விரும்பிது, லோகத்தில் நம்ம என்னமோ நினைக்கிறோமே தவிர எல்லா பிராணிகளுக்கும் சுகத்துல ஆசை இருக்கு. அந்த சுகத்தினுடைய பராகாட்டையானது பகவத் ஸ்வரூபம். ஆகையால் அவர் அந்த பகவானுங்கிறவர் எல்லோராலையும் விரும்பத்தக்கவர். ஆகையால் வராரோகா வரஹா ஆரோகா அங்கா அஸ்யா இது வராரோகா. வரம் ஆரோகணம் யஸ்மின், யாரை அடைவது வாழ்க்கையில் ரொம்ப சிறந்ததான பாகமோ. ஆரூடானாம் புனராவருத்திய பாவா. என்ன அவ்வளவு சிறப்பதுக்கு? சொர்க்கலோகத்துக்கு போறார், இன்னொரு இடத்துக்கு போறார், எல்லாத்தையும் அறிக்கிறார், வாழ்க்கையிலேயே பெரிய உத்தியோகத்துக்கு போறார், எல்லா வசதிகளும் இருக்கு, அதை விட வேற என்ன சார் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் பெரிய பதவி அடைஞ்சாலும் அந்த பதவி போயிடுதுன்னா அப்புறம் சாதாரண மனுஷன் ஆயிடுவேன். அது ரொம்ப பெரிய பதவியா இருந்ததுன்னா போயிடுதுன்னா ரொம்ப துக்கம். அது வேற ஞாபகம், சாதாரணமா இருந்த பரவாயில்ல, ரொம்ப பெரிய பதவியா இருந்து பதவி போயிடுதுன்னா ரொம்ப கவலைப்படுறான். அதே மாதிரி ஸ்வர்காதி லோகத்துக்கு போறா, ஸ்வர்காதி லோகத்துல எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறா, ஸ்வர்க்கம் குறைஞ்சு மறுபடியும் மனுஷனா வந்துவிட்டான்னு பாருங்க, அவருக்கு அந்த பழைய வாசனை போகல, அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா, கடைக்கல அழுதுட்டே இருக்காரு. ஆனா இவைகள் இல்லாமல் எப்பொழுதுமே ஆனந்தமான நிலையும் மறுபிறவியும் இல்லாதான ஒரு நிலையும் அதுதான் பகவானுடைய ஒரு சொருகம். ஆகையால் அப்படிப்பட்டதான் நிலை வராரோகா ஆரூடானால் புனராவருத்திய சம்பவா. தன்னிலையை அடைந்தவர்களுக்கு மறுபடியும் மறுபிறவி மறுபடியும் இந்த சம்சாரத்தில் இறங்கி வருவது என்கிறது கிடையாது. சம்சாரத்தில் இறங்கி வருவது கிடையாதுன்னு நீங்க எப்படியும் பிறவி கிடையாதுன்னு, யாரா பிறந்தாலும் அவளுக்கு தகுந்ததான அளவுக்கு துன்பம் இந்த சம்சாரத்தில் இருந்துட்டுத்தான் இருக்கு. பகவானா பிறந்தவாளுக்கும் தேவதைகளா பிறந்தவாளுக்கும் ராட்சதாளுட்ட பயம், இந்திரனா இருந்தாலும் ராட்சதனுட்ட பயம். அதோட இல்லை எப்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கணும். யாராவது ஒருத்தர் 100 அஸ்வமேதம் பண்ணிவிட்டாரேயானால் அடுத்த செகண்ட் அவர் உத்தியோகம் போயிடும். என்ன சார் உத்தியோகம்? இது கார்பரேட் ஜாப் மாதிரிதான் இருக்கு. எந்த கணத்துல என்ன போகும்னு தெரியாதுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் வசதி இருக்கு, ஆனா என்னடா ஆச்சுன்னு எப்ப போகுமோன்னு தெரியாதுன்னு அது பெரிய கட்டம் அல்லவா? அதே மாதிரிதான் அத்தனை தேவதைகளும் யாரா இருந்தாலும் கட்டம் இருந்துட்டே இருக்கு. கட்டம் இல்லாத இருக்கணுமே ஆனால் பறவை இருக்கக்கூடாது, அந்த பறவை இல்லாம இருக்கணுமே ஆனால் விஷ்ணு சாஸ்திரம் கேட்கணும். அதான் சொல்ல ஆரூடானாம் புனராவருத்திய பாவாத் நச்ச புனராவர்த்ததே இது ஸ்ருதே. இதை நான் சொல்லலைப்ப, வேதமே சொல்றது. ஆகையால் அவருக்கு வராரோகா யத்யத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. யத்யத்வா எதை அடைந்த பிறகு நிவர்த்தந்தே மறுபடியும் வருவதில்லையே, மறுபடியும் எங்கேயும் பிறக்கிறதில்லையோ, தத்தாம அந்நிலையானது என்னுடைய நிலை, தத்தாம பரமம் மமா இது பகவத் வஜனாத். அதற்கு பிறகு மகத் ஸ்ருஜ்ய விஷயம் தபா ஞானம் அஸ்யா இது மகா தபா. பகவான் தபஸ் பண்றவாள்லயே மிக சிறந்ததாக தபஸ் பண்றவர் யாரு? பெரிய தபஸ்வி யாரு? பகவான் தான். அவருடைய தபஸ் என்ன அப்படின்னா ஞானமே அவருடைய தபஸ். நமக்கு ஞானம் வருவதற்காக ஞான சாதனமான தபஸ், மூக்க மூடிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு அது வரணும் இது வரணும் இல்ல, அந்த ஞானமே. எஸ்ய ஞானமயம் தபா, எஸ்ய இவருடைய ஞானம்தான் தபசு. எப்படி எல்லாமே அவர்கிட்ட அப்படியே நிக்க, அந்த ஞானத்தை அவர் வரவழைத்துக் கொள்கிறார், நினைக்கிறார். எதை நினைக்கிறார்? தன்னிடத்துல மாயாசக்தி இருக்கு. அந்த மாயாசக்தியில இந்த தட்டான் இருக்க பதில நீங்க செயினோ வளையோ கொடுத்தலையான அதை பாலிஷ் பண்ணி தரேப்பான் சந்தோஷமா. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்படி கருப்பா இருக்குது அழுக்கெல்லாம் சேர்ந்து போயிடுது, பாலிஷ் பண்ணா புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு 2-3 வருஷத்துக்கு ஒரு தரம் பாலிஷ் பண்றதுக்காக கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறானோ அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்ணில் ரத்தம் வரும், ஒரு ஒளி மாதிரி ஒன்று வச்சுண்டு, அது முதல்ல சோப்பில் அலம்பிட்டான், அதுக்கப்புறம் அதை வச்சுண்டு அதுபடி தேய்க்கிறான் சுவாமி. அதில் தேய்க்கும் பொழுது அது மேலே இருக்கக்கூடியதான கீழே விழாது, நமக்கு புதுசாக வருது, அழகாக கொண்டு வந்து உங்களை கொடுத்துட்றான் நல்லா. அப்புறம் பார்த்தேன்னா 4 தடவை பாலிஷ் பண்ணேன்னா 2 கிராம் குறைஞ்சி போயிடுத்துட்டான் சேதாரம் போயிடுதுன்னு. அது வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறேன், அது உங்களுக்கு தான் வேஸ்ட். அவன் என்ன பண்ணுறான், சாயங்காலம் ஒரு பானையில் அதை வச்சு அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் அலம்பி அந்த தங்க பொடிகள் இருக்கு பதில அதை தனியா வச்சு நான் தனியா எடுத்துக்கிறான். இதை நெருக்கிறது கீழே எங்கேயாவது விழுந்தா என்ன, முழுக கையில வச்சுட்டு அதை முழுக எடுத்து அப்படி ஒத்தி விழுப்பான், ஒத்தி எடுத்து அதுல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். இது எதற்கு சொல்றேன்னா, அதே மாதிரி அந்த முழுகுல தங்க கணங்கள் எப்படி ஒட்டிட்டு இருக்கோ அதே போல மாயையில மனுஷெல்லாம் ஒட்டிட்டு இருக்கா நீங்க சரியதெல்லாம். ஜதவு ஸ்வர்ணரேணுவது அப்படின்னு சாஸ்திரத்தை இருக்காதான் ஜதவுன்னு முழுகு. அந்த முழுகுல லாக்குன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, இங்கிலீஷ்ல அரக்குங்கிறது, அது அதை ஒட்டிட்டு இருக்கா போல இதுக்குள்ள மனுஷியால இருக்கா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன நான் புண்ணியவர்மா பண்ணிருக்கேனே, எனக்கு சுகம் வராதா சுகம் வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு சுக்கத்தையும் துக்கத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக உலகத்தை தயார் பண்றான். சோ இப்ப எங்க இருந்து உண்டா இருக்கு, அந்த மாயையில இருக்கக்கூடியதான இவாளிடத்துல உண்டா. சோ பிராணிகள் எல்லாம் இருந்து கொண்டு உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அவளுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் இருக்கோ அந்த புண்ணிய பாப கர்மாக்கள்னால ஏவப்பட்டு பரமாத்மா உலகத்தை பண்ணுவேன் என்றதான சங்கல்பத்தை அடைகிறார். அந்த சங்கல்பத்துக்கு தான் யஸ்ய ஞானம் யம் தபா சுருஜமான பிராணி கர்ம சககிருதா, உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான உலகத்துல உண்டாகக்கூடியதான மனிதர்கள் பிராணிகள் அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு உலகத்தை தயாரிக்கிறார். அதனால அந்த ஒரு நினைப்பு இருக்க, அதுதான் தபஸ், மகா தபஸ். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு வீடை பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுதான், வீடு கட்டுறவாளுக்கு தான் தெரியும். எப்படி நீங்க நினைச்சாலும் ஒருத்தர் வந்து வேண்டாங்கிறார் சார், என்ன பண்றது, இங்க கதவு வைக்கப்படாது, இது வாஸ்து சரியா இல்ல, அங்க வைக்கப்படாது, கடைசியில் எங்க இடம், நமக்கு எங்க வசதி இல்லையோ அந்த இடத்துல சமையல் கட்டு வைக்கணுங்க. கடைசியில் எங்கேயும் எங்கேயும் சுவாமி உள்ளுக்கு எந்த இடமும் சரியா இல்லை, எங்கேயாவது அலமாரியில் வச்சுக்கோட்டான் அப்படின்னு இருக்கும். இப்ப இத்தனையும் பார்த்துட்டு இருக்கோம், சுவாமி உள்ளு கிடையாது, எந்த இடத்துல பார்த்தாலும் பாத்ரூம் தான், ஏன்னா அட்டாச்சு பாத்ரூம், எல்லா இடத்துலயும் அட்டாச்சு பாத்ரூம். ஒரு விவகாரம் தெரியாம போயிடுச்சு நமக்கு, ஆனா நமக்கு வசதி வேணுங்கிற அபிப்பிராயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருமே, ஏன்னா இந்த உலகத்தை தயார் பண்றதுக்கு அவர் எவ்வளவு நினைக்கணும் பார்த்தீங்களா. அதனாலதான் எஸ்ய ஞானமயம் தபாங்கிறது ஸ்ருதி. மகத் சுருஜ்ய விஷயம் தபா, மிக சிறந்ததான சுருஜ்ய விஷயம், உலகங்களை சுருட்டிக்க வேண்டியதான உலகத்தினுடைய பத்தி தபா ஞானம், அப்படிப்பட்டதான் ஞானம் அவருக்கு அயலவுக்கு மகா தபா. எஸ்ய ஞானமயம் தபா இது ஸ்ருதே, இல்ல ஐஸ்வர்யம் பிரதாபோவா தபா அஸ்ய மகத் அஸ்தி இது மகா தபா, அதாவது ஐஸ்வர்யமோ அல்லது பண்ணக்கூடியதான சாமர்த்தியம், பிரதாபம்னு சொன்ன பண்ணக்கூடியதான திறமை, அப்படிப்பட்டதான தபஸ் அவருக்கு எப்பொழுதும் இருக்குங்கிறதுக்காக அவருக்கு மகா தபாக அப்படின்னு சொன்னோம். இப்படி பகவானுடைய திருநாமாக்கள்ல அமிர்தா சாஸ்வத ஸ்தானோ வராரோகோ மகா தபாகங்கிற நாமக்களாச்சு. அதுக்கு மேல இருக்க சர்வக சர்வவித்வானோ விஸ்வக்சேனோ ஜனார்தனஹ வேதோ வேதமிதம் எங்க வேதாங்கோ வேதவித் கவி அப்படிங்கிற நாமாக்களை நாளைக்கு பார்ப்போம்.